ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ. 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 சிவாய நமஹ.
ஸ்ரீ சிவமகாபுராணம் ஏழாவதான வயவிய சம்ஹிதை, அதிலே முதலாவதான பூர்வகண்டம், அத்தியாயம் 32 முதல். ரிஷிகள் கேட்கிறார்கள், வாயுதேவரே, மோட்சத்தின் நிலை பற்றிய ஞானத்தை நேருக்கு நேர் எளிதில் அறியலாம்படியான சுலபமான அனுஷ்டானம் எது? அதை பற்றியும், அதை பெறுவதற்கான சாதனம் அதாவது உபாயம் பற்றியும் நாங்கள் எளிதில் அறியும் வண்ணம் எடுத்துக் கூற வேண்டுகிறோம். தயை புரியுங்கள். வாயு பகவான் கூறுகிறார், சிவபிரானால் உயர்ந்த தர்மம் இதுதான் என்று எது அருளப்பட்டதோ அதுவேதான் உயர்ந்த அனுஷ்டானம். சிவபிரானால் உயர்ந்த தர்மம் இதுதான் என்று எது அருளப்பட்டதோ அதுவேதான் உயர்ந்த அனுஷ்டானம். அது கைகூடுமேயானால் முக்தியை அருளும் சிவபிரான் கண்ணதிரில் தரிசனம் அருள்வார். அந்த உயர்ந்த தர்மம் 5 பருவங்களுக்கேற்ப 5 வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை முதலில் அறிய வேண்டும். அந்த 5 பருவங்கள் எவை தெரியுமா? அவையாவன: கிரியை அதாவது செய்தல், தபம், ஜபம், தியானம், ஞானம் என்பன. கிரியை, தபம், ஜபம், தியானம், ஞானம் என 5. இவை ஒவ்வொன்றும் அதன் முறைப்படி ஒன்றை விட அடுத்ததென உயர்வானவை. இந்த உயர்ந்த சாதனங்களால் பெறும் தர்மம் உயர்ந்த தர்மமாக கொள்ளப்படுகிறது. சில இடங்களில் புலப்படாத ஞானமே அதாவது அபரோக்ஷ ஞானமே புலப்படும்படியான ஞானமாகி அதாவது பரோக்ஷ ஞானமாகி முக்தி அளிப்பதாகவும் ஆகலாம். வேதங்களில் கூறப்பட்ட வைதிக தர்மம் பரம் அபரம் என இருவிதமாகும். தர்மம் என்ற சொல்லால் குறிக்கப்படும் பொருளும் அதாவது செல்வமும் உயர்ந்த பெரும்பேர்களில் ஒன்றுதான் என்பதற்கு ஆதாரம் வேதமே. யோகம் வரையிலான உயர்ந்த தர்மம் அனைத்தும் வேதாந்தங்களான உபநிடதங்களில் விளக்கப்பட்டுள்ளன. இது பரம் என்கிற உயர்ந்த தர்மம். அபர தர்மம் என்று கூறப்பட்ட அபரம தர்மம் என்று கூறப்பட்ட இவ்வுலக தர்மவியல் வேதங்களின் முதற்பாகமான சம்ஹிதையில் மந்திரங்களாக கூறப்பட்டுள்ளது. உலகியலில் கட்டுண்டு தவிக்கும் பசுக்களான ஜீவான்மாக்களுக்கு வேதத்தின் உச்சியான உபநிடதங்களில் கூறப்பட்ட பரம தர்மத்தில் தகுதியில்லை. உயர்ந்ததான முக்தியை தரக்கூடிய பரம தர்மத்திற்கு எதிர்த்தட்டான அபரம தர்மத்தில் அதாவது உலகியல் தர்மத்தில் அனைவருக்கும் அதிகாரம் தகுதி உண்டு. வேள்வி ஹோமம் முதலியனவே உலகியல் தர்மங்களாகும். இது அனைவருக்கும் பொதுவானது. ஆகவேதான் அதனை அபரம தர்மம் அதாவது முக்தி வரை அளிக்க இயலாத உலகியல் அறம் என்கின்றனர். ஸ்வர்க்க காமோ அஸ்வமேதேன யஜத, சொர்க்கம் விரும்புபவன் அஸ்வமேத வேள்வியை செய்ய வேண்டும் என்பது போல்வன. அதனால் உலகியல் தர்மம் குறைவானது என்றில்லை. முக்தி தர்மத்திற்கு இதுவே உயர்ந்த சாதனம். இதை தர்மசாஸ்திரங்கள் நன்கு விளக்கி கூறுகின்றன. சிவபுரம் பொருளால் கூறப்பட்ட உயரிய தர்மமே உயர்ந்த அனுஷ்டானம் எனப்படுகிறது. இதிகாச புராணங்கள் இதனை நன்கு விளக்கி இருப்பினும் சைவ சாஸ்திரங்கள் இதனை மென்மேலும் நன்கு விளக்கி கூறுகின்றன. இதன் மூலம்தான் சிவனாரது முழு உண்மை பெருமையினை நன்கு அறியலாகிறது. மேலும் இதை பெறுவதற்கான முறைகள் தகுதி ஆகியவைகளும் நன்கு விளக்கப்பட்டுள்ளன. சைவ ஆகம சாஸ்திரங்களும் சுதி சம்பந்தமானவை அதாவது ஸ்ரௌதம். வேதங்களை விடுத்து தனித்து நிற்பவை அதாவது அஸ்ரௌதம் என இருவகைத்தன. சைவ ஆகம சாஸ்திரங்களும் ஸ்ரௌதம் அஸ்ரௌதம் அதாவது சுருதி சம்பந்தமானவை ஸ்ரௌதம், வேதங்களை விடுத்து தனித்து நிற்பவை அஸ்ரௌதம் என இருவகைத்தன. வேதங்களை விடுத்து தனித்து நின்று கூறும் சிவாகமங்கள் முதலில் 10 வகையாக இருந்து பின் 18 ஆயின. இவை காமிக ஆகமம் போன்ற பெயர்கள் கொண்டவை. வேதங்களின் சாரமாயுள்ள சைவசாஸ்திரங்கள் 100 பரந்துள்ளன. அவற்றில்தான் உயர்ந்ததான பாசுபத விரதம், பாசுபத ஞானம் முதலியன கூறப்பட்டுள்ளன. ஒவ்வொரு யுகங்களிலும் தோன்றும் சீடர்களுக்கு இதை உபதேசிப்பதற்காகவே சிவபரம்பரோள் தானே யோகாச்சாரியர்களாக திரு அவதாரம் செய்து இச்சிவாகமங்களை அவர்களுக்கு உபதேசிக்கிறார். அதனால் இச்சிவாகமங்கள் நன்கு பிரகாசம் அடைகின்றன. இச்சைவ சாஸ்திரங்களை சுருக்கமாக கூறி விளங்க வைத்த மகரிஷிகள் 4. அவர்கள் ருரு முனிவர், ததீசி முனிவர், அகஸ்தியர், உபமன்யு என்பவர்களே. இவர்களை பாசுபதர்கள் என்று அழைப்பர். சைவ சம்ஹிதைகளை பரப்பவர்கள் என்றும் இவர்களை புகழ்வார்கள். இவர்களது பரம்பரையில் வந்த குருமார்கள் 100,000 என்று பல்லானோர்கள் ஆவார்கள். பாசுபத சித்தாந்தத்தில் கூறப்பட்ட உயர்ந்த தன்மங்கள் 4. அவை சரியை, கிரியை, வித்யை, யோகம் என 4 பாதங்கள். இந்நான்கு பாதங்கள் கொண்ட பாசுபத யோகம் நிச்சயமாக சிவனாரின் தரிசனம் தந்தருளும் தகைமைத்து என்பதனால் இது மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. இதுவே உயர்ந்த அனுஷ்டானமும் கூட. இதில் பிரம்மதேவரால் கூறப்பட்ட சில பல உபாயங்களும் உள்ளன. சிவபரம்பொருளால் கூறப்பட்ட 8 திருநாமங்களை கொண்ட சிவயோகத்தினால் சிவபரம்பொருளின் உண்மை அறிவு தெளிவு விரைவில் கிட்டும். இதனால் மனிதன் விரைவிலேயே உறுதியான மெய்யறிவை, அதாவது நிச்சயமாகன மெய்யறிவை பெறுகிறான். இவ்வறிவை பெற்றவனிடம் சிவபிரான் மிகுந்த கருணை கொள்கிறார். அவர் அருளால் அவர்தான் வணங்குதலாகிற சிவயோகத்தினால் அவன் சிவனாரை நேருக்கு நேர் காணும் தேர் பெறுகிறான். இம்மெய்யறிவினால் உலகியல் தலைகள் விடுபடுகின்றன. தலைகள் தளரவே அவன் உலகியலில் இருந்து விடுதலை பெற்று சிவனாகவே ஆகிறான். இதுதான் பிரம்மதேவர் கூறிய எளிய வழி. இதை பற்றி பின் விளக்குகிறேன். சிவபரம்பொருளின் 8 திருநாமங்களாவன சிவன், மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு, பிதாமகர், சம்சார வைத்தியர், சர்வஜர், பரமாத்மா. இவ்வெட்டு திருநாமங்களும் சிவபரம்பொருளையே குறிப்பன. இவ்வெட்டு திருநாமங்களில் முதல் 5 திருநாமங்களும் சாந்தியாதீதம் முதலிய 5 கலைகளுடன் தொடர்புடையவை. அதாவது சிவன், மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு, பிதாமகர் என்ற 5 சாந்தியாதீதம் முதலிய 5 கலைகளுடன் தொடர்புடையன. இந்த 5 உபாதிகளும், அதாவது கருத்துக்களும், சதாசிவன் முதலிய 5 தத்துவங்களையும் குறிப்பன. வேறுபடுத்தி காட்டக்கூடிய இக்கருத்துக்கள் நீங்கவே மனதில் தோன்றும் வேறுபாடுகளும் மறைகின்றன. இந்த வேறுபாடு நீங்கிய நிலையே நித்தியமான உறுதியான நிலையாகும். அதாவது நிலையான உறுதியான நிலையாகும். ஆனால் இந்த நிலையை அடைபவர்கள் நிலையானவர்கள் இல்லையே. இந்த பதங்கள் நிலை மாறுமானால் அந்நிலையை அப்பதத்தை பெற்றவன் முக்தனாகிறான். பரிவர்த்தனமான மாறுதலுக்கு பிறகு மறுபடியும் வேறு ஆன்மாக்களுக்கு அந்த பணி, அதாவது அந்த நிலை பெறுதல் கூறப்படுகிறது, அந்த பதவி பெறுதல் கூறப்படுகிறது. அவ்வாறு பதவி பெறுபவர்களுக்கு முதலில் கூறிய 8 திருநாமக்களில் முதல் 5 திருநாமங்கள் நிச்சயமாக விதிக்கப்படுகின்றன. மூல காரணத்தை ஏற்பதால் சம்சார வித்யா, சர்வஜ்யா, பரமாத்மா என்கிற 3 கருத்துக்களையே உறுதி செய்து சிவத்திலேயே ஒன்றிவிடுகின்றனர். அனாதிமலத்தின் சேர்க்கை இயல்பாகவே அவரிடம் முதலில் இருந்தே இல்லை. மேலும் அவர் இயல்பாகவே மிகவும் தூய்மையானவர். ஆகவேதான் சிவம் என அழைக்கப்படுகிறார். அனாதிமலத்தின் சேர்க்கை இயல்பாகவே அவரிடம் சிவனிடாரிடம் முதலில் இருந்தே இல்லை. மேலும் அவர் இயல்பாகவே மிகவும் தூய்மையானவர். ஆகவேதான் சிவம் என அழைக்கப்படுகிறார். மேலும் அவர் ஈஸ்வரன். அனைத்து நற்குணங்கட்கும் ஒரே கொள்கலன். ஆகவே சிவன் என அழைக்கப்படுகிறார். சிவபரம்பொருளின் உண்மை பொருளை நன்கு உணர்ந்தவர்களால் 23 தத்துவங்களிலும் பிரகிருதி உயர்வானது என கூறப்படுகிறது. இந்த பிரகிருதியை காட்டிலும் புருஷன் உயர்ந்தவன். அவன்தான் 25வது தத்துவமாக கூறப்படுகிறான். இத்தத்துவத்தை தான் வேதங்களில் முதலில் உச்சரிக்கின்றனர். அதுவே ஓங்காரம் எனப்படும். தத்துவம் சொல்லப்படும் பொருள் சொல், இதன் தொடர்பு போல்தான் ஓங்காரத்திற்கும் புருஷனுக்கும் உள்ள தொடர்பு. அதாவது தத்துவம் சொல்லப்படும் பொருள், அதாவது வாட்சியம், சொல், வாசகம், இதன் இந்த 3 தொடர்பு போல்தான் ஓங்காரத்திற்கும் புருஷனுக்கும் உள்ள தொடர்பு. அதாவது ஓங்காரம், வாசகம், புருஷன், வாட்சியம், இதன் உண்மை பற்றிய முடிவு ஏறிவும் வேதங்களினாலே தான் அறியப்பட முடியும். வேதாந்தங்களின் முடிவும் இதுதான். புருஷன் என்று அழைக்கப்படுபவனும் பிரகிருதியோடு, அதாவது இந்த உலகியலோடு தொடர்பு உடையவனே. ஆகவே இவனை விட எந்த பரம புருஷன் உயர்ந்தவனோ அவரையேதான் மகேஸ்வரன் என்கிறோம். உலகியலான பிரகிருதி, அதில் தலையுண்ட ஜீவனான புருஷன் ஆகிய 2 பரம புருஷரான மகேஸ்வரருக்கு அதீனமானவை. இவை இரண்டையும் நடத்தி செல்பவர் அந்த பரம புருஷரான சிவனாரே. தொன்று தொட்டு அழிவின்றி இருக்கும் முக்குணமய தத்துவமே பிரகிருதி ஆகும். இப்பிரகிருதியைத்தான் மாயை என்கிறோம். இம்மாயை எந்த இறைவருடைய சக்தியோ மாயைக்கு அப்பாற்பட்ட அந்த இறைவன் தான் மகேஸ்வரன் ஆகும். மகேஸ்வரருடைய தொடர்பு கொண்டு எவர் மாயை என்னும் பிரகிருதியில் க்ஷோபத்தை, அதாவது கலக்கத்தை, மாறுபாட்டை தோற்றுவிக்கிறாரோ அவரைத்தான் அனந்தன், அதாவது விஷ்ணு என்கிறார்கள். அவரையேதான் காலாத்மா, அதாவது காலத்தையே ஆன்மாவாக உடையவர், பரமாத்மா முதலிய திருப்பெயர்கள் கொண்டு அழைக்கிறோம். அவரையே ஸ்தூலம், அதாவது பெருத்தவர், சூக்ஷியம், சூக்ஷ்மம், நுண்ணியர் என்றும் அழைக்கிறோம். துக்கம், துக்கத்தின் காரணம் இரண்டையும் ருத்து என்றனர். இந்த இரண்டையும் எந்த இறைவன் விரட்டி அடிக்கிறாரோ அவரையே சார்ந்தவர்கள் ருத்ரன் என்கின்றனர். துக்கம், துக்கத்தின் காரணம் இந்த இரண்டையும் எந்த இறைவன் விரட்டி அடிக்கிறாரோ அவரையே சார்ந்தவர்கள் ருத்ரன் என்கின்றனர். இவரை அனைத்திற்கும் பரம காரணர். தத்துவங்கள் மொத்தம் 36. கலை, காலம், நியதி, வித்தியை, ராகம், பிரகிருதி, குணம் இவை 7. தன்மாத்திரைகள் 5, அறிவு புலன்கள் 5, நுகர் புலன்கள் 5, அந்தக்கரணங்கள் 4, சப்தம் ஸ்பர்சம் ரூசம் ரூபம் ரசம் கந்தம் என்கிற 5 விஷயங்கள், ஆகாயம் வாயு ஒளி நீர் நிலம் என்கிற 5 பூதங்கள், ஆக தத்துவங்கள் 36. கலை தத்துவம் முதல் பூமி அதாவது நிலை நிலம் தத்துவம் வரையிலான 36 தத்துவங்களுள் அவரது திருமேனி புலன் முதலியவற்றில் உள்ள சோம்புதல் என்கின்ற சோம்பேறித்தனம் அதில் இல்லை. ஆகவே அவரை ருத்ரன் என்கின்றனர். உலகில் விளங்கும் தந்தை தனையன் என்கிற உறவு முறை அனைத்திற்கும் இவரே தந்தையாகிறார். ஆகவே இவரை பிதாமகர் என்பர், அதாவது பாட்டனார் என்பர். நோய் நாடி நோய் முதல் நாடி அதற்கான மருந்தளித்த நோயை குணப்படுத்தும் மருத்துவர் போல் சிவபரம்பொருள் அந்தந்த அதிகாரிகளுக்கு ஏற்ப அவரவர் தகுதிக்கு ஏற்ப முக்தி நாட்டத்தையோ போகத்தையோ அளித்து முடிவில் உலகியல் என்கிற பெரு நோயை வேரோடு கலைந்து அந்த ஜீவாத்மாவை முக்திக்கு தகுந்தவன் ஆக்குகிறார். ஆகவே உண்மை அறிவு சான்றோர்கள் அவரை சம்சார வைத்தியர் என்கின்றனர். உலகியலில் நிற்கும் 10 நுகர்பொருட்களையும் நன்கறிந்து கொள்ளவே இறைவன் 10 புலன்களையும் தந்துள்ளான். இருந்தும் ஜீவான்மா முக்காலங்களிலும் நிகழும் ஸ்தூல சூக்ம பொருள்களை பற்றி நன்கு அறிந்து கொள்ளவில்லையே, என் தெரியுமா? மாயை என்கிற உலகியல் அந்த ஜீவான்மாவை மும்மலங்களால் முடிவிடுகிறது. ஆனால் சிவபரம்பரலோ அனைத்து விஷயங்களையும் நன்கு அறிவிக்கும் சாதனமான புலன்களுக்கு அப்பாற்பட்டவராக, அதாவது அப்புலன்களையே புலன்கள் இன்றியே எந்த ஒரு பொருள் எந்த ரூபத்தில் உள்ளது என் நிலையில் உள்ளது என்பதை துல்லியமாக அதே ரூபத்தில் அதே நிலையில் நன்கு காண்கிறாரே. ஆகவேதான் அவரை சர்வஜ்ஞர் அதாவது முற்றுமுணர்ந்தவர் என்கின்றனர். சிவபரம்பொருளோ அனைத்து விஷயங்களையும் நன்கு அறிவிக்கும் சாதனமான புலன்களுக்கு அப்பாற்பட்டவராக, அதாவது அப்புலன்கள் இன்றியே எந்த ஒரு பொருள் எந்த ரூபத்தில் உள்ளது என் நிலையில் உள்ளது என்பதை துல்லியமாக அதே ரூபத்தில் அதே நிலையில் நன்கு காண்கின்றாரே. ஆகவேதான் அவரை சர்வஜ்ஞர் என்கின்றனர். இச்சிவபரம்பொருளே இந்த அனைத்து திருக்குணங்களும் கொண்டவர். அனைத்தின் உள்ளுறையான ஆன்மாவும் இவரே. இவரைத் தவிர வேறு தனித்ததொரு ஆன்மா என்பதில்லை. ஆகவேதான் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் நீக்கமர விளங்கும் சிவனாரை பரமாத்மா என்கின்றனர். அதனால் ஜீவனானவன் நல்லதொரு குருவின் வாயிலாக இவ்வெட்டு திருநாமங்களின் உட்பொருளை நன்கறிந்து கொண்டு சிவன் மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு பிதாமகர் என்கிற 5 திருநாமங்கள் மூலம் நிவிற்த்தி முதலிய 5 கலைகளின் முடிச்சுக்களை முறையே அவிழ்த்தறிந்து குணங்களுக்கேற்ப சோதனம் செய்து குணிதனாக அதாவது குணவானாக ஆகி முறைப்படியான பிராணாயாமத்தால் தடைபடாத பிராணன் மூலம் அதாவது இந்த பிராணவாயு மூலம் இதயம் கண்டம் தாலு அதாவது நாக்கு புருவ நடுவு பிரம்மரந்திரம் என்கிற உச்சி என்பதோடு சேர்த்து 8 சக்கரங்களையும் பேதித்து அதாவது உடைத்து சுழுமுனை என்கிற நாடி மூலம் தனது ஆன்மாவை சகசிராரம் என்கிற சக்கரத்தினுள் எடுத்துச் செல்ல வேண்டும். அதன் நிறம் வெளுப்பு அது இளஞ்சூரியனைப் போல உதய சூரியனைப் போல இளஞ்சிவப்பு கிரணங்களால் அழகாக கீழ் நோக்கி உள்ளது. அந்த சகசிராரம் என்கிற சக்கரத்தின் 50 தளங்களிலும் ஆ முதல் க்ஷாவரையிலான பிந்துவோடு கூடிய அக்ஷரங்கள் உள்ளன. இதன் மத்திய பாகத்தில் வட்டவடிவமான சந்திரமண்டலமே உள்ளது. இந்த சந்திரமண்டலம் குடை வடிவானது. இது 12 தளங்கள் கொண்ட மேல்நோக்கி விளங்கும் தாமரையை மூடி நிற்கிறது. அந்த தாமரையின் கர்ணிகையான அதாவது தாமரையின் பொகுட்டான நடுப்பகுதியில் மின்னல் போன்று விளங்கும் முக்கோண யந்திரம் உள்ளது. அந்த யந்திரத்தின் நாற்புறமும் அமுதக்கடல் சூழ்ந்திருப்பதால் அது மணித்வீபம் போன்ற வடிவு பெறுகிறது. அந்த மணித்வீபத்தின் நடுப்பகுதியில் மணிமயமான ஒரு பீடம் உள்ளது. இதன் நடுவில் நாதமும் பிந்துவும், இதன் மேல் ஹம்சம் என்கின்ற பீடம், அதன் மேல் தான் சிவபரம்பொருள் விளங்குகிறார். முன் கூறிய சந்திரமண்டலத்திற்கும் மேலே சிவனாரது திருவருளியில் திரு ஒளியில் நமது ஆன்மாவை இணைக்க வேண்டும். இவ்வாறு ஜீவனை சிவனில் லயப்படுத்தி சக்தி தத்துவமான அமுதமழை வாயிலாக நம் உடல் முழுக்க நனைந்து சிலிர்த்ததாக பாவிக்க வேண்டும். அதன்பின் அமுதமழையில் நனைந்த இந்த ஜீவன் தனது ஆன்மாவை பிரம்மரந்திரத்திலிருந்து கீழ் நோக்கி இறக்கி இதயத்தில் விளங்கும் 12 தளங்கள் உடைய நிலவொளியை விட அழகான வெண்டாமரையில் விளங்கும் அர்த்தநாரீஸ்வர ரூபனாக அழகிய திருமேனியோடு விளங்கும் சிவபரம்பொருளை தியானிக்க வேண்டும். அடியார்க்கு இடையனன்றோ இறைவன், அவரது திருமேனி தூய்மையான பளிங்கு போல் வெண்மையானது குளிர்ந்தது மிக மிக அழகானது. மேற்கூறியவாறு இதய கமலத்தில் மன அமைதியோடு தியானித்த வண்ணம் சிவனாரது 8 திருநாமங்களால் மனதினாலேயே கற்பிக்கப்பட்ட மானசீக புஷ்பங்களால் அவரை நன்கு அர்ச்சித்தல் வேண்டும். பூசனை முடிந்ததும் திரும்பவும் பிராணாயாமம் செய்து மனதை ஒருமுகப்படுத்தி சிவனாரது 8 திருநாமங்களையும் ஓத வேண்டும். பின் பாவனை மூலம் அந்த நாமங்களையே கூறியவாறு தொப்புளில் அதாவது நாபிக்கமலத்தில் 8 ஆகுதிகளை அடிக்க வேண்டும். நாபிக்கமலத்தில் தொப்புளில் 8 ஆகுதிகளை அடிக்க வேண்டும். பின் பூர்ணாகுதி செய்து எட்டு வகை நறுமண பூக்களை இறைவரது திருவடிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். எட்டு அங்கங்களும் நிலத்தில் தோய விழுந்து வணங்க வேண்டும். இவ்வாறு வணங்கும் போது மிகச்சிறிய துளை கொண்ட குடத்தின் நீர் மெதுவாக வழிவது போல தன்னை சிவபெரும்பொருளின் திருவடிகளில் அர்ப்பணித்து விட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் மங்களமான பாஸ்வத ஞானம் பெறலாகும். இந்த மெய்யறிவும் திடப்படும். இவ்வாறு செய்யும் சாதகன் உயர்ந்ததான பாசுபத விரதத்தையும் அதன் யோகத்தையும் பெற்று முக்தனாகிறான். உலகியல் தடைகளில் இருந்து விடுபடுகிறான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே முதலாவதான பூர்வகண்டம், அத்தியாயம் 33. முனிவர்கள் கேட்கிறார்கள், வாயு பகவானே, உத்தமமான பாசுபத விரதத்தை பற்றி கேட்க விரும்புகிறோம். பிரம்மா முதலிய தேவதைகளும் இவ்விரதத்தை அனுஷ்டித்து பாசுபத விரதர்களாக ஆனார்களாமே. வாயுதேவர் கூறுகிறார், முனிவர்களே, மறைத்து போற்றத்தக்க பாசுபத விரதத்தை பற்றி இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுகிறேன். இதை பற்றி அதர்வ சிரஸ் உபநிடதங்களில் விளக்கம் உள்ளது. இவ்விரதம் அனைத்து பாவங்களையும் போக்கவல்லது. சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினம் இதற்கு உகந்ததான காலமாகும். சிவபிரான் எழுந்தருளில் உள்ள திருக்கோயில்கள், நல்ல வயல்காடு, நந்தவனங்கள், வளமான காடுகள் ஆகிய இடங்களே மிகவும் உயர்ந்தவை. முதலில் திரியோதசி திதியன்று நன்கு நீராடி நித்திய கர்மானுஷ்டானங்களை முறைப்படி முடித்துவிட்டு தனது குருவின் அனுமதி பெற்று அவரை பூஜித்து வணங்கி பின் விரதத்திற்கு அங்கமாக அனைத்து தேவதைகளுக்கும் பூஜை செய்ய வேண்டும். பின் உபாசகன் நல்ல வெண்மையான வஸ்திரம் உடுத்திக்கொண்டு புதிதாக மறுபடியும் பூணூல் தரித்துக் கொண்டு வெண்மையான பூமாலை தரித்து சந்திரமிட்டுக் கொண்டு தர்ப்பை புல்லாலான ஆசனத்தில் அமர்ந்து கைகளில் தர்ப்ப பொருட்களை இடுக்கிக் கொண்டு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து மூன்று முறை பிராணாயாமம் செய்து சிவபிரானையும் பார்வதி பிராட்டியையும் நன்கு தியானிக்க வேண்டும். பின் சிவசாஸ்திரத்தில் கூறிய நெறிமுறைப்படி நான் பாசுபத விரதத்தை மேற்கொள்ளப் போகிறேன் என்று சங்கல்பம், அதாவது உறுதி ஏற்க வேண்டும். சங்கல்பம் ஏற்கும் போது நான் பிழைத்திருக்கும் வரை இவ்விரதத்தை செய்வேன் என்றோ, அல்லது 12 வருடங்களோ 6 வருடங்களோ 3 வருடங்களோ இதை செய்வேன் என்றோ, அல்லது 12 மாதங்களோ 6 மாதங்களோ 3 மாதங்களோ 1 மாதமோ இதை செய்வேன் என்றோ, அல்லது 12 தினங்களோ 6 தினங்களோ 3 தினங்களோ குறைந்தது 1 தினமோ இவ்விரதத்தை ஏற்பேன் என்றோ சங்கல்பம் செய்து கொண்டு பின் விரஜாஹோமம் செய்தல் வேண்டும். விரஜாஹோமத்திற்காக அக்னியை பிரதிஷ்டை செய்து நெய், சமித், ஹவிஸ், அதாவது கஞ்சி வடிக்காத அன்னம் சோறு ஆகிய மூன்றினால் விரஜாஹோமம் செய்ய வேண்டும். அதன் பின் தத்துவ சுத்திப்படி சமைத்து அன்னம் நெய் கொண்டு மூலமந்திரத்தினால் ஹோமம் செய்ய வேண்டும். என் உடலில் உள்ள அனைத்து தத்துவங்களும் தூய்மை பெறுதல் வேண்டும் என்று நினைத்துத்தான் அகுதி தர வேண்டும். அந்த தத்துவங்கள் ஆவன: 5 பெரும் பூதங்கள், அதன் 5 தன்மாத்திரைகள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், தோல் முதலிய 7 தாதுக்கள், பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்கிற 5 வாயுக்கள், மனது, புத்தி, அகங்காரம், பிரகிருதி, புருஷன், ராகம், வித்தி, கலை, நியதி, காலம், மாயை, சுத்த வித்யை, மகேஸ்வரர், சதாசிவன், சக்தி தத்துவம், சிவதத்துவம் என்பனவே ஆகும். விரஜாகோமத்திற்கான மந்திரங்களால் ஆகுதி தருவதன் மூலம் வேள்வி செய்பவன் ரஜோகுணம் நீங்கியவனாக ஆகிறான், தூய்மை பெறுகிறான். பின் சிவன் அருளால் ஞானம் பெறுகிறான். இதன் பின் பசுமாட்டின் சாணத்தை உருண்டைகளாக ஆக்கி உலர்த்தி விரஜாகோம மந்திரங்களால் அதை ஒவ்வொன்றாக அக்னியில் ஹோமம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்பவன் அன்றைய தினம் உப்பில்லாமல் வெறும் ஹவிசை மட்டும்தான் உண்ணலாம். இரவு கழிந்து மறுநாள் சதுர்த்திசி திதியில் முதல் நாள் செய்தாற்போல் எல்லா கர்மங்களையும் செய்தல் வேண்டும். அன்றைய தினம் உபவாசம் இருக்க வேண்டும். அதன் மறுதினமான பௌர்ணமி என்றும் காலையில் முன்பு போலவே ஹோமம் முடிய அனைத்து கர்மங்களையும் செய்ய வேண்டும். பின் ருத்ராக்னியை சமணம் செய்தல் வேண்டும். இப்பொழுது இந்த தீயில் இடப்பட்ட சாண உருண்டைகளில் மேலாக உள்ள கருப்பு சாம்பலை நீக்கினால் உள்ளே வெண்மையான சாம்பல் கிடைக்கும். இதுதான் அணியக்கூடிய உயர்ந்த விபூதி. இதன்பின் சாதகன் விரும்பினால் ஜடை போட்டுக் கொள்ளலாம், தலைமுடியை மழித்துக் கொள்ளலாம், குடுமியும் வைத்துக் கொள்ளலாம். பின் முறைப்படி நீராட வேண்டும். சாதகன் உலக நியதியான வெட்கத்தை விட்டவன் ஆனால், அதாவது ஆண் பெண் என்கிற வேறுபாடு காணா மனத்தின்மை பெற்றவனானால் அவதூதனாகவும், அதாவது திகம்பரனாகவும் உலாவலாம். காவி உடையோ, மான்தோலோ, கிழிந்த கந்தலையோ கூட உடுத்திக் கொள்ளலாம். உடுப்பது ஒரே துணிதான், அது மரபுரியோ, கிழிந்த துணிக்கந்தலோ. இடுப்பில் முஞ்சிப்புல்லினால் ஆன அரங்கான் கயிறு அணியலாம். கையில் தண்டம் ஏந்த வேண்டும். பின் கால்களை கழுவிக்கொண்டு ஆச்சமனம் செய்ய வேண்டும். பின் விரஜாஹோமம் செய்து கிடைத்த விபூதியை அக்னிர்தி பஸ்ம, வாயுர்தி பஸ்ம, யோமேதி பஸ்ம, ஜலமிதி பஸ்ம, ஸ்தலமிதி பஸ்ம என்கிற 5 அதர்மணவேத மந்திரங்கள் கூறி தன் உடம்பில் தலை முதல் பாதம் வரை நன்றாக பூசிக்கொள்ள வேண்டும். இதே போல பிரணவமான ஓங்காரத்தையோ சிவமந்திரமான திரு அஞ்சலத்தையோ ஓதி உடல் முழுவதும் விபூதியை குழைக்காமல் பூசிக்கொண்டு பின் விபூதியை நீர்விட்டு குழைத்து த்ரயாயுஷம் ஜமதக்னே கஷ்யபஷ்யத்ரயாயுஷம் யத் தேவேஷு த்ரயாயுஷம் தன்னோ அஸ்து த்ரயாயுஷம் என்கிற மந்திரத்தை கூறி உச்சந்தலை, நெற்றி, மார்பு, தோள்பட்டை, கழுத்து, கைமுட்டி முதலிய இடங்களில் மூன்று பட்டைகளாக இட்டுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு சிவ சிந்தனையோடு இருந்து சிவயோகத்தை பயில வேண்டும். முச்சந்தி வேளைகளிலும் இவ்வாறு செய்ய வேண்டும். இதுவே இவ்வுலக பரவுலக இன்ப முக்திகளை தரும் பாசுபத விரதமாகும். இது ஜீவர்களின் பசுபாவத்தை, அதாவது பசு தலைக்கு ஆட்பட்டவன் என்கிற எண்ணத்தை முற்றிலுமாக நீக்கிவிடும். இவ்வாறு பாசுபத விரதம் அனுஷ்டித்து பசு என்கிற எண்ணத்திலிருந்து, அதாவது தான் கட்டுண்டவன் என்கிற எண்ணத்திலிருந்து விடுதலை பெற்று சிவலிங்க திருமேனியாக விளங்கும் சிவபரம்பரோடை பூஜிக்க வேண்டும். செல்வச் செழுமை அமையப் பெற்றிருந்தால் தங்கத்தால் எட்டு தளங்கள் கொண்ட தங்கத்தாமரையை செய்து அதில் ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு ரத்தனமும் நடுவில் ஒரு ரத்தனமும் பதித்த பொற்றாமரையை இறைவரது ஆசனமாக, அதாவது பீடமாக அமைக்கலாம். இல்லையேல் செந்தாமரையோ வெண்தாமரையோ ஆசனமாக வைக்கலாம். அதுவும் இயலவில்லை எனில் மனத்தால் நத்தாமரையை கற்பித்து அதை சிவனாருக்கு இருக்கையாக்கலாம். இவ்வாறான இருக்கையில் ஸ்படிகத்தாலான சிறிய சிவலிங்கத்தை வைத்து முதலில் அதை சுத்தி செய்து பிராணப்பிரதிஷ்டை செய்து அம்மூர்த்தியில் ஐந்து திருமுகங்கள் இருப்பதாக மனதில் தியானித்து பஞ்சகவ்யம் முதலிய பொருட்களால் இறைவனை நீராட்டி பின் பச்சைக்கற்பூரம், குங்குமப்பூ, பன்னீர் போட்டு அரைத்த நறுமணச் சந்தனத்தை இட்டு குங்குமத்தால் பொட்டு வைத்து வில்வையிலை, வெண்தாமரை, செந்தாமரை, நீலத்தாமரை மற்றும் உள்ள நறுமணப் பூக்கள், திருநீற்று பச்சை, பன்னீர் இலை போன்ற நறுமண இலைகள், அருகு முதலியனவற்றால் இறைவனை அர்ச்சித்து நறுமண தூபம் காட்டி நெய்தீபம் காட்டி நல்ல பிரகாரங்கள், நெய்யெண்ணம், நல்ல பழங்கள் முதலியவற்றை நிவேதனம் செய்து கற்பூர ஆரத்தி எடுத்து முறைதவராது பூஜனை புரிய வேண்டும். உயர்ந்த பட்டு வஸ்திரங்களை அர்ப்பணிக்கலாம். இவ்வாறு பூஜிக்கும் போது நமக்கு மிகவும் பிரியமான, நமக்கு உயர்ந்தது என்று தோன்றிய நியாயமான முறையில் சம்பாதித்த திரவியங்கள் கொண்டு பூஜிக்க வேண்டும். வில்வ பத்திரம், தாமரை, நிலத்தாமரை முதலின ஒவ்வொன்றும் 1000 இருக்க வேண்டும். மற்ற புஷ்பங்கள் ஒவ்வொன்றும் 108 இருக்கலாம். இதில் வில்வேலையே மிக மிக முக்கியமானது. அவை மூன்று தளங்களாக இருத்தல் வேண்டும். பொன் தாமரை ஒன்று இருந்தாலும் அது 1000 தாமரையை காட்டிலும் உயர்ந்தது. மற்ற தாமரைகளிலும் இப்படியேதான். இவை அனைத்தும் வில்வதளத்திற்கு சமமானதுதான். ஏன் இவ்வளவு? கிடைத்த பூக்களை கொண்டும் பூஜிக்கலாம். 8 வகையான அர்க்கியம் மிகவும் உயர்ந்தது. சந்தனம் இடும்போது வாமதேமம் என்கிற முகத்தில் சந்தனமும், தற்புருஷம் என்கிற முகத்தில் ஹரிதானம் என்கிற செஞ்சந்தனத்தையும், ஈசானம் என்கிற முகத்தில் விபூதியும், சத்யோஜாதம் அகோரம் முகங்களுக்கு சந்தனமும் இடுக. சிலர் அனைத்து முகங்களுக்கும் சந்தனத்தையே இடுவர். தூபம் காட்டும் போது அகோரம் என்கிற திருமுகத்திற்கு விண் அகில் புகையும், தற்புருஷ முகத்திற்கு கரு அகில் புகையும், வாமதேவ முகத்திற்கு குங்கிலிய தூபமும், சத்யோஜாத முகத்திற்கு நறுமணத் தூபமும், ஈசான முகத்திற்கு வெட்டிவேர் புகையும் தூபமாக காட்ட வேண்டும். சர்க்கரை, தேன், கற்பூரம், காராம்பசு விண்ணை, சந்தனத்தூள், அகில்கட்டைத்தூள் ஆகிய அனைத்தையும் ஒன்று சேர்த்து செய்யப்படும் தூபம் அனைத்திற்கும் நல்லது என்பர் சான்றோர். கற்பூரத்தினால் ஆன பத்தியும் நெய்தீபமும் கொண்டு தீபாராதனை செய்ய வேண்டும். பின் ஒவ்வொரு திருமுகத்திற்கும் தனித்தனியே அர்க்கியமும் ஆஜவனீயமும் தர வேண்டும். முதல் ஆவரணத்தில் விநாயகரையும் முருகனையும் பூஜிக்க வேண்டும். இரண்டாவது ஆவரணத்தில் புஷ்பதந்தன், கபர்தி, பைரவர், சூலபாணி, ஈஸ்வரர், தண்டபாணி, நந்தி, மகாகாலர் ஆகிய எண்மரை பூஜிக்க வேண்டும். மூன்றாவது ஆவரணத்தில் பவர், சர்வர், ஈசானர், பசுபதி, ருத்ரர், உக்ரர், பீமர், மகதர் முதலிய எண்மரை பூஜிக்க வேண்டும். இங்கேயே மகாதேவர், அகோரர், பசுபதி, சர்வர், விருபாக்ஷர், விஸ்வரூபர், தயம்பகர், கபர்தி, பைரவர், சூலபாணி, ஈசானர் என்கிற 11 மூர்த்திகளையும் பூஜிக்க வேண்டும். நான்காவது ஆவரணத்தில் நந்தி முதலிய சிவகணங்களையும், ஐந்தாவது ஆவரணத்தில் சிவனாரமந்திருக்கும் தாமரை பீடத்திற்கு வெளியில் முறையே இந்திரன் முதலிய 10 திக்பாலகர்கள், அவர்களது ஆயுதங்கள், அவர்களது அங்கதேவதைகளை பூஜிக்க வேண்டும். மேலும் பிரம்மதேவரின் மானச புத்திரர்களான சனகாதிகள், அனைத்து ஜோதிக்கணங்கள், அனைத்து தேவர்கள், அவர்களது பத்தினிகள், விண்ணில் உலா வரும் கந்தர்வர்கள் முதலானோர், பாதாள உலகில் வசிக்கும் அசுரர்கள், நாகங்கள், அகில உலக முனிவர்கள், யோகிகள், வேள்விகள், 12 சூரியர்கள், 8 மாத்ருதேவிகள், க்ஷேத்ரபாலகர், அவரது கணங்கள் மற்றும் அனைத்து சராசர ஜீவராசிகள் ஆகிய அனைத்தையும் பூஜிக்கவும். இவை அனைத்தும் சிவனாரது விபூதிகள் என்று கொண்டு சிவனாரது மகிழ்ச்சிக்காக இவர்களையெல்லாம் பூஜிக்க வேண்டும். இவ்வாறு ஆவரண பூஜையை முடித்து சிவனாரையும் 108 திருநாமங்கள் கொண்டு பூஜித்து பலவிதமான பட்சணங்கள், நெய்யெண்ணம் ஆகியன நிவேதனம் செய்ய வேண்டும். வாய் தூய்மையின் பொருட்டு வாசனை திரவியங்களான ஏலம், லவங்கம், பாக்கு முதலியினை சேர்த்த தாம்பூலம் அர்ப்பணிக்கவும். பின்பு நல்ல நறுமணப் பூக்களால் இறைவனை அலங்கரிக்க வேண்டும். தீபாராதனை செய்து ஆரத்தி எடுக்க வேண்டும். நல்ல காட்சிய பசும்பாலை நிவேதனம் செய்து படுக்கை அமைக்கவும். சந்திரனை ஒத்த வெள்ளையான ரத்ன மாலையை அர்ப்பணிக்கவும். அரசனுக்கு செய்வது போல் இறைவருக்கும் செய்ய வேண்டும். பின் துதி மாலைகள், பிரார்த்தனை, திரு ஐந்தெழுத்து ஓதுதல், பிரதட்சண நமஸ்காரம் செய்ய நம்மையே இறைவனிடம் சமர்ப்பிக்க வேண்டும். பின் அங்கேயே தன் குருவையும் அந்தரர்களையும் பூஜிக்க வேண்டும். பின் இறைவருக்கு அர்க்கியம் ஆசமனம் தந்து இறைவரை தன் மூல இடத்திற்கு செல்லுமாறு வணங்கி வேண்ட வேண்டும். பின் ஹோமம் செய்த அக்னியையும் விசர்ஜனம் செய்து பூஜையை முடிக்கவும். மனித பிறவி பெற்ற அனைவரும் தினமும் விடாது இறைவனை பூஜிக்க வேண்டும். பூஜை முடிந்ததும் இறைவனது திருமேனியான சிவலிங்கத்தையும் அதன் பீடமான பொன் தாமரையையும் மற்ற பூஜை உபகரணங்களையும் குருவிற்கு அர்ப்பணிக்கலாம் அல்லது சிவாலயத்தில் வைக்கலாம். குரு அந்தணர்கள் முக்கியமாக சிவ விரதமேற்ற திருவடியார்கள் பக்தர்கள் ஏழைகள் அநாதைகள் ஆகியவர்க்கும் உடை உண்டி அளித்து மகு மனமகிழ்ச்சி கொள்ள செய்யலாம். உபவாசம் இருக்க இயலாதவர்கள் அதாவது உடல் வலிமை குறைந்தவர்கள் பழமோ பாலோ சாப்பிடலாம் அல்லது மூன்று வீட்டில் பிச்சை எடுத்த அன்னத்தை ஏற்கலாம். இரவில் குறைந்த உணவு ஏற்று நல்லெண்ணத்துடன் தரையில் உறங்கலாம். சாம்பலிலோ புத்தரையிலோ துணியிலோ மான்தோலிலோ படுக்கலாம். இவ்விரத காலத்தில் பிரம்மச்சரியத்தை ஏற்றிருக்க வேண்டும். முடிந்தால் ஞாயிறு திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி அமாவாசை அஷ்டமி சதுர்தசி ஆகிய நாட்களில் உபவாசம் இருக்கலாம். மனம் வாக்கு செயல் ஆகிய மூன்றினாலும் நாத்திகன் தாழ்ந்தவன் அதாவது இங்கு அனுஷ்டானங்களை விட்டொழித்தவன் தாழ்ந்தவன் வீட்டிற்கு வெளியில் இருக்கும் மாதவிடாய் பெண்கள் தீட்டில் உள்ளவர்கள் சண்டாளன் ஆகியோருடன் பழகக்கூடாது. பொறுமை தானம் கருணை வாய்மை கொல்லாமை திங்கிழக்காமை ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். மன நிறைவோடு அமைதியாக இருந்த தியான யோகத்தில் திரு ஐந்தெழுத்தை ஓத வேண்டும். மூன்று வேளைகளிலும் நீராட வேண்டும். இயலவில்லையெனில் திருநீற்றை உடலில் பூசிக்கொள்ள வேண்டும். மனது அடக்கி பூஜனை புரிய வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டுவதென்ன, விரதமேற்றவன் தவறியும் தவறான செயலில் ஈடுபடக்கூடாது. அவ்வாறான தவறுகள் ஏதாவது நம்மை அறியாமலே ஏற்படுமானால் அதன் ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்றவாறு அந்த தோஷம் நீங்க பூஜையோ ஹோமமோ ஜபமோ செய்து அதற்கு கழுவாய் தேட வேண்டும். விரதம் முடியவரை தவறியும் தவறு நேராது காக்க வேண்டும். செல்வ வசதி இருக்குமானால் பசுமாடு தானமோ காளைக்கந்தை விடுதலோ பூஜையோ செய்ய வேண்டும். இறை அடியார்கள் தனக்கென இன்றைய பயனையும் எதிர்நோக்காமல் சிவனாரது மனமகிழ்ச்சிக்காகத்தான் பூஜனை புரிவர். அவர்களது செயல்கள் அனைத்தும் சிவனுக்காகவே. இதுவரை கூறியது பாசுபத விரதத்தின் சுருக்கம். இனி சாஸ்திரத்தில் கூறியுள்ளபடி ஒவ்வொரு மாதத்திலும் செய்ய வேண்டிய விசேஷம் என்ன என்பதை கூறுகிறேன். வைகாசி மாதத்தில் வைரக்கல்லினால் ஆன சிவலிங்கத்தை பூஜிப்பது விசேஷம். ஆனி மாதத்தில் மரகதமணியினால் ஆன சிவலிங்கத்தின் பூஜை உயர்ந்தது. ஆடி மாதத்தில் முத்தாலான சிவலிங்கம், ஆவணி மாதத்தில் நீலக்கல்லினால் ஆன சிவலிங்கம், புரட்டாசியில் பத்மராக கல்லினால் ஆன சிவலிங்கம் விசேஷம். ஐப்பசி மாதம் கோமேதக கல்லால் ஆன சிவலிங்கம், கார்த்திகை மாதத்தில் பவளத்தால் ஆன சிவலிங்கம், மார்கழி மாதம் வைடூரிய கல்லால் ஆன சிவலிங்கம், தை மாதத்தில் புட்பராக கல்லால் ஆன சிவலிங்கம், மாசி மாதத்தில் சூரியகாந்த கல்லினால் ஆன சிவலிங்கம், பங்குனி மாதத்தில் சந்திரகாந்த கல்லினால் ஆன சிவலிங்கம், சித்திரை மாதத்தில் சூரியகாந்த கல்லினால் ஆன சிவலிங்கம் பூஜைக்கு மிகவும் விசேஷம் என அறியவும். ரத்தினத்தினால் ஆன சிவமூர்த்தம் கிடைக்காவிடில் பொன்னாலான சிவலிங்கத்தையோ, அது கிடைக்கவில்லை எனில் வெள்ளி தாமிரம் கல் மண் அரக்கு ஆகிய ஏதாவது ஒன்றில் ஆன சிவலிங்கத்தையோ பூஜிக்கலாம். இல்லையெனில் சந்தனத்தால் ஆன லிங்கத்தையும் பூஜிக்கலாம். விரதம் முடியும் போது நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்துவிட்டு முன்கூறியது போல் விசேஷமாக பூஜையும் ஹோமமும் செய்து குருவையும் விரதம் செய்த சான்றோர்களையும் பூஜிக்கவும். பின் குருவின் அனுமதி பெற்று கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ தர்பயாசனத்தில் அமர்ந்து கையில் தர்பையை இடுக்கிக் கொண்டு பிராணாயாமம் செய்து சிவபரம்பொருளை மனதில் சிந்தித்த வண்ணம் திரு ஐந்தெழுத்தை முடிந்தவரை ஓத வேண்டும். பின் இரு கைகளையும் கூப்பிய வண்ணம், இறைவா இப்பொழுது தங்கள் அருளால் நான் மேற்கண்டவே விரதத்தை முடித்துக் கொள்ளப் போகிறேன் என்று வேண்டி சிவலிங்கத்தின் அடியில் அதாவது அவரது திருவடிகளில் வடக்கு நோக்கியவாறு கையில் இடுக்கிக் கொண்ட தர்பை புல்லை போட வேண்டும். பின் தண்டம் மரபுரி சடை அறையில் கட்டி கொண்ட முஞ்சி புல்லினாலான அரைஞான் ஆகிய கயிறு ஆகியனவற்றை துறக்க வேண்டும். பின் மும்முறை ஆசமனம் செய்து திரு ஐந்தெழுத்தை ஓத வேண்டும். எவன் ஒருவன் தன் இறுதி மூச்சு வரை இவ்விரதத்தை சாந்தபாவத்தோடு அனுஷ்டிக்கிறானோ அவனை நைட்டிக விரதன் என்பார்கள். அனைத்து ஆசிரமங்களுக்கும் மேலான மகாபாசுவத விரதம் செய்தவன் என்று அழைப்பர் தபசிகள். அனைவருக்கு உள்ளும் இவனே உயர்ந்தவன், அவனே பெருவிரதம் பூண்டவன். 12 தினங்கள் நித்தமும் இவ்விரதத்தை அனுஷ்டித்தவனும் நஷ்டிக விரதனுக்கு சமமானவனே. காரணம் அவன் தீவிரமான விரதத்தை மேற்கொண்டு இருக்கிறான் அல்லவா. இவன் தன் உடல் முழுவதும் நெகி தடவிக்கொண்டு இவ்விரதத்தை தீவிரமாக 2-3 நாட்களோ அல்லது ஒரே ஒரு நாளோ செய்வானேயாகில் அவனும் நஷ்டிக விரதன் தான். எவன் எவ்வித காமனையுமின்றி அதாவது எந்த ஒரு பயனையும் எதிர்பார்க்காமல் இது மானிடப் பிறவி பெற்ற நமது கடமை என்றெண்ணி தன்னை சிவனார் திருவடிகளிலேயே அர்ப்பணித்து இவ்விரதத்தை செய்கிறானோ அவனுக்கு சமமானவன் எவரும் இலர். வேதமறிந்த அந்தணன் திருநீற்றை இட்டுக்கொள்வானே யாகில் அது அவனது அனைத்து பாவங்களையும் தீயினில் தூசன அழித்து விடுகிறது. ஸ்ரீ ருத்ரனது அக்னியின் பெருத்த பலமே அதாவது பெருத்த வலிமையே திருநீராகும். ஆகவே எப்பொழுதும் திருநீற்றை அணிந்தவன் பலம் மிகுந்தவனே. திருநீரில் தன் மனதை பதித்தவனது அனைத்து தோஷங்களும் அந்த திருநீற்றின் தீயினால் நீராகிறது. திருநீற்றை உடலில் பூசிக்கொள்பவன் எப்பொழுதும் தூய்மையானவன். உடல் முழுவதும் திருநீர் பூசியிருப்பவர், அதனால் பொலிந்து நிற்பவர், நெற்றியில் பூசித்திருப்பவர், பஸ்மஸ்நானம் செய்தவர் அதாவது விபூதியாலே நீராடல் செய்தவர் ஆகிய இவர்கள் பஸ்மனிஷ்டர்கள் ஆவர். இவர் அருகில் பூத பிரேத பிசாசங்களோ பெருநோய்களோ அணுகாது. பாசனாத் பசிதம் புரோக்தம் பஸ்ம கல்மஷபக்ஷணாத் பூதிர் பூதிகரி செய்வ ரக்ஷா ரக்ஷாகரி பரா. திருநீரு உடலை பிரகாசிக்க செய்வதால் பசிதம் பாசனாத் பசிதம் புரோக்தம் நமது பாவங்களை தொலைப்பதால், அதாவது சாப்பிட்டு விடுவதால் அது பஸ்மம் பஸ்ம கல்மஷ பக்ஷணாத். பெருஞ்செல்வத்தை அளிப்பதால் அது பூதி அல்லது விபூதி பூதிர் பூதிகரி விபூதிர் பூதிரைஸ்வர்யம் என்பது அமரகோசம். அனைத்து தொல்லைகளில் இருந்தும் நம்மை காத்து அருள்வதால் அது ரக்ஷை ரக்ஷா ரக்ஷாகரி பரா. திருநீற்றின் பெருமையை பற்றி இன்னும் கூற என்ன இருக்கிறது? விபூதி ஸ்நானம் செய்தவன் விபூதி ஸ்நானம் செய்பவன் சாக்ஷாத் சிவபிரானே. இத்திருநீறு சிவன் அடியார்களுக்கு சிறந்த அஸ்திரம், அதாவது பகை கெடுக்கும் வேல். தௌம்யர் என்னும் முனிவரது அண்ணனான உபமன்யு முனிவர் தபம் செய்கையில் அவருக்கு நேரிட்ட அனைத்து தொல்லைகளையும் இத்திருநீரன்றோ நீக்கியது. ஆகவே பாசுபத விரதத்தை நன்கு முடித்து அதில் பெற்ற திருநீற்றை பெருஞ்செல்வம் எனச் சேகரித்து தினமும் தவறாது மூன்று வேளைகளிலும் பூசிக்கொள்ளல் வேண்டும்.